வணக்கம் திரு வேணு அரவிந்த். எஸ்பிஎஸ் வானொலி சார்பாகவும் ஆஸ்திரேலிய புலம்பெயர்ந்த மக்கள் சார்பாகவும் உங்களோடு நாங்கள் பேசுவதை மிகவும் மகிழ்ச்சியாக எண்ணுகிறோம்.
வணக்கம். எஸ்பிஎஸ் நேயர்களுக்கு, ஆஸ்திரேலியா வாழ் தமிழ் மக்களுக்கு என்னுடைய வணக்கங்கள், பாராட்டுகள்.
முதல்ல வந்து நீங்க வந்து சின்ன திரைக்கு நடிக்க வர்றதுக்கு முன்னாடியே மேடை கலைஞராக இருந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் வாசிச்சிருக்கிறேன், அதை பத்தி சொல்லுங்களேன்.
உண்மை. அதாவது மேடைக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் கேட்டீங்கன்னா முதல்ல சின்ன திரை தான். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா 1975 தமிழ் டெலிவிஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த டயத்துல வந்து நான் டெலிவிஷனுக்கு சைல்டு ஆர்டிஸ்ட் அப்ளை பண்ணியிருந்தேன். அதுல செலக்ட் பண்ணி அந்த டெலிவிஷன் டிராமாஸ் அப்ப சொல்லுவாங்க, அதுல நடித்த ஒரு சின்ன 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 பையன் ரோலுக்குலாம் என்ன கூப்பிட்டாங்க, நடித்தேன். அப்போ அங்க இருந்த ப்ரொடியூசர் கோபாலின்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர்கிட்ட நான் கேட்டேன், சார் எனக்கு ஒரு நல்ல பயிற்சி வேணும், நல்ல நடிகனாகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், நீ முதல்ல மேடை நாடகத்துல நடிக்கணும், ஏன்னா அதுலதான் அந்த குரல் ஏற்றத்தாழ்வு கிடைக்கும், அதெல்லாம் ரொம்ப முக்கியம், அந்த பயிற்சி பயிற்சியா வந்து நாடகம் இருக்கும்னு சொன்னாரு. எனக்கு நீங்களே சஜஸ்ட் பண்ணுங்க சார்னு கேட்டேன். அப்போ அவர் வந்து எனக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் மாதிரி பூர்ண விஸ்வநாதன் கிட்ட கொடுத்து என்ன அவருடைய நாடக குழுல சேர்த்துக்கிட்டாங்க. அவருடைய ரெண்டு நாடகங்கள் நடிச்சேன், ஒன்னு வந்து அடிமைகள்னு சுஜாதாவோட நாடகம், அப்புறம் டாக்டர் நரேந்திரன் வந்த விளக்கு. இந்த ரெண்டு நாடகமும் கிட்டத்தட்ட ஒரு 100 முறை பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் தான் நான் பிலிம்ல ஆக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு பெரிய பிரேக் கிடைச்சது மறுபடியும் சின்ன திரையில தான்.
இப்ப சின்ன திரையில வந்து நீங்க கதாநாயகராக நடிக்க ஆரம்பிச்ச பிறகு உங்களுக்கு வந்து திருப்பு முனையாக அமைந்த சீரியல் அப்படின்னு உங்களுக்கு கேட்டேன்னா நீங்க எதை சொல்லுவீங்க?
திருப்பு முனைன்னு சொன்னா எல்லா சீரியலுமே எனக்கு வந்து திருப்பு முனை தான். ஏன்னா நான் நடிக்க எனக்கு சொல்லி கொடுத்ததுன்னு கேட்டா டெலிவிஷன் பொறுத்த வரைக்கும் என்ன நடிகன் ஆக்கியது அப்படின்னு நான் ஃபீல் பண்றது வந்து பாலச்சந்தர் கிட்ட ஆக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான். பாலச்சந்தர், கே பாலச்சந்தர் வந்து மேட் மீ அன் ஆக்டர். அதுக்கப்புறம் என்ன ஒரு ஸ்டார் ஆக்கினது அப்படின்னு சொன்னா ஏவிஎம்மோட வாழ்க்கை, வாழ்க்கைன்னு பானுப்ரியாவோட பேர் ஆக்ட் பண்ணேன், அது வந்து என்ன ஒரு டெலிவிஷன் ஸ்டார் ஆக்கிச்சு. அதுக்கப்புறம் இன்னும் சொன்னா விகடன், ஆனந்த விகடனோட அலைகள் சீரியல் வந்து என்ன ஒரு சூப்பர் ஸ்டார் லெவல்க்கே கொண்டு போச்சு. அந்த சமயத்துல வந்து தமிழ்நாட்டில் எங்க போனாலும் எனக்கு அப்படி ஒரு வரவேற்பு, எல்லாரும் சொன்னாங்க நீங்க எலெக்ஷன்ல நின்னீங்கன்னா நிச்சயமா வின் பண்ணுவீங்க சார் அப்படின்னு, டிஸ்பைட் நெகட்டிவ் ரோல். அந்த அளவு தே லவ் டு ஹேட் மீன்னு சொல்லணும், அந்த அளவுக்கான ஒரு ரீச் இருந்தது அந்த ரோலுக்கு. கிட்டத்தட்ட பாலச்சந்தர் சார் கூட ஒரு முறை எங்க சொன்னார், நான் ரஜினிகாந்த் இன்ட்ரடியூஸ் பண்ண போது அவருக்கு இருந்த வரவேற்பு உனக்கு இந்த சீரியல்ல இருக்குடா அப்படின்னு சொன்னார். அலைகள் வந்து மிகப்பெரிய திருப்பு முனைன்னு சொல்லலாம்.
இதெல்லாம் உங்களுக்கு தெரிய வேண்டாம் நினைச்சேன், பட் யூ ஹேவ் டேக்கன் மீ டு தி பிரேக்கிங் பாயிண்ட். இப்போ அது புரிஞ்சுங்க நான் படுற அவஸ்தைய. ஜிந்தா இந்த போட்டோ நெகட்டிவ்ஸ்ல வச்சுட்டு ஊரெல்லாம் போஸ்டர் அடிச்சு ஒட்டு என் பயமுறுத்துறான். நான் எப்படி பயப்படாம இருக்க முடியும்? ஒரு வழி இருக்கு. ஜிந்தாவ கொன்னுட்டனா நான் அவனை பார்த்து பயப்பட மாட்டேன். செய்யற, அவனை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போறேன். படுற அவஸ்தைக்கு அதுவே மேல். செய்யற, நிச்சயமா செய்யற, செய்யற.
ஏன் எப்பவுமே நீங்க வந்து இந்த மாதிரி ஆன்டி ஹீரோ கதாபாத்திரமே செய்றீங்க? அது வந்து உங்களுக்கு பொருத்தமானதால அதை நீங்க செய்றீங்களா, இல்ல வந்து அதுல நீங்க வந்து மிளிர்ந்த காரணத்தினால அதே சப்ஜெக்ட தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கீங்களா?
இல்ல இல்ல, அதாவது நாம எப்பவுமே வந்து கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுக்கிறது இல்ல, தேர்ந்தெடுக்கிறது வந்து அந்த ப்ரொடியூசர்ஸ் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து நம்மளை கூப்பிடும் போதே இந்த கேரக்டருக்கு இவர் பொருத்தமாக இருப்பாருன்னு நினைச்சுதான் கூப்பிடுறாங்க. அது கூட இன்னொரு விஷயம் என்னன்னா, டெலிவிஷனை பொறுத்த வரைக்கும் ஒருத்தன் கெட்டவனாவே கடைசி வரைக்கும் இருக்க மாட்டான், கெட்டவன் நல்லவன் ஆவான், நல்லவன் நல்லவன் கெட்டவன் ஆவான். ஏன்னா அது கால வரையறை இப்படியே இழுத்து போறதுனால அது அந்த ஒரு சூழல் வரும். வாழ்க்கை மாதிரி தான் டெலிவிஷனை நீங்க நிச்சயமாவே நிச்சயமா வாழ்க்கையோட ஒப்பிடலாம். ஸோ டெலிவிஷன் ரொம்ப ஒரு கன்வீனியன்ட் மீடியா. இதுல கேரக்டருங்கிறது வந்து நாம அந்த கேரக்டரை கரெக்டா பண்றோமா, அதற்கான ஜஸ்டிபிகேஷன் இருக்கான்னு தான் பார்க்கணுமே தவிர, அது நெகட்டிவா இருக்கணுமா பாசிட்டிவா இருக்கணுமாங்கிறத பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் நிச்சயமா இல்லை. இதா இப்போ இந்த நிலைமை வந்து டெலிவிஷனுக்கு மட்டும் இல்லை சினிமாவுக்கே வந்துருச்சு. முன்னதான் அப்படி இருந்தது, இப்போ இருக்கிற வில்லன்லாம் ஹீரோ ஆயிருக்காங்க. நமக்கு தெரிஞ்சு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வில்லனா இருந்து ஹீரோ ஆனவர் தான். இப்ப அவர் வந்து என்ன கேட்டீங்கன்னா, வில்லன் ரோலுக்கு இன்னும் பொருத்தமா இருப்பார் அவர். இன்னைக்கு பார்த்தா கூட அந்த சந்திரமுகியில ஒரு சின்ன அந்த கேரக்டர், ஒரு சின்ன ஒரு 2-3 மேனரிசம் பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பா இருக்கும், ஒரு காந்தம் இருக்கும். சோ ஏன் சொல்றேன்னா, வில்லன் ரோலுக்கு வந்து ஒரு வரையறை கிடையாது, எப்படி வேணா நடிக்கலாம், எவ்வளவு வேணா பண்ணலாம். பட் ஹீரோ நல்லவன் அப்படின்னு சொல்றேன்னா அதுக்கு ஒரு குறுகிய வட்டம் இருக்கு. சோ வில்லனா பண்ணும்போது அதற்கான ரேஞ்ச் அதிகம், ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட். அதுல அதுல வந்து சந்தோஷம் தான், அது வந்து சேலஞ்சு தான்.
நடிகை ராதிகா அவர்களின் சின்ன திரை தொடரில் உங்களை வந்து ஆஸ்தான நடிகர் அப்படின்னு நாங்கள் சொல்லலாமா? இப்போ வந்து அவங்களோட செல்வி, அரசி, இப்போ வந்து வாணி ராணி, இந்த சீரியல்ல நீங்கள் நடிச்சிட்டு இருக்கீங்க, அந்த அனுபவம் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்களேன். இப்போ செல்வியில் ஒரு மாதிரியான நடிப்பு, அரசியில் வந்து உங்களுடைய அந்த ஆன்டி ஹீரோ அந்த கேரக்டரோட கொஞ்சம் நீங்கள் நகைச்சுவையும் கலந்து செஞ்சுருக்கிறீங்க. அதோட இப்போ வாணி ராணியில் வந்து இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டான ஒரு ஒரு நடிப்பு அப்படின்ற மாதிரி தான் போய்கொண்டு இருக்கு. இப்போ அந்த அவங்களோட சீரியலில் வந்து உங்களுடைய அந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்களேன்.
முதல்ல நீங்கள் சொன்னது ரடான் டெலிவிஷன்ஸில் நீங்கள் ஆஸ்தானம் நடிக்கிறேன் அப்படின்னு, இதை வந்து கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை நானும் நீங்களோ சொல்றதை விட அவங்க சொன்னாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவங்க தான் சொன்னணும். முதல்ல வந்து செல்வி பண்ணும்போது அதில் ஒரு ரெண்டு மூணு டைரக்டர்கள் பண்ணாங்க அந்த சீரியலை. முதல்ல இப்போ ரொம்ப தமிழ் திரையுலகத்தில் ரொம்ப பாப்புலராக இருக்க சமுத்திரக்கனி டைரக்ட் பண்ணாரு. ஒரு சேலஞ்சா சில விஷயங்கள் சொல்லுவார் சார், இந்த இடத்துல டயலாகே பேசாம நீங்க ஒரு எக்ஸ்பிரஷன்ல இது தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி சேலஞ்சஸ் எல்லாம் அவர்கிட்ட இருந்தது. அப்புறம் மேடம் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஃபுல்லா ஃபன் தான். ஒர்க் பண்ணும்போது பாக்குறதுக்கு அவங்க சீரியஸா இருந்த போது சும்மா பயங்கர கலாட்டா பண்ணிட்டு ஜாலியா ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களோட ஒர்க் பண்றது அந்த பளுவே தெரியாது. வெரி வெரி ஃபன் லவ்விங் பர்சன். அண்ட் அதே சமயத்துல அவங்க கேரக்டரா அந்த மாதிரி நடிக்கும் போது அங்க பிரமாதமா நடிச்சுவாங்க. ஒரு சின்ன சின்ன அசைவுகள், சின்ன அழகான இது. அப்புறம் ஒரு பெரிய ரசிகை, எல்லாரும் ஒரு மிகப்பெரிய நடிகர் இருந்தா கூட இருந்தா நடிக்க முடியாது அப்படின்லாம் பயப்படுவாங்க நிறைய பேர். இவங்களை பொறுத்த வரைக்கும் கூட இருக்கிறவங்க ரொம்ப நல்லா நடிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. நல்லா பண்ணா இன்னும் என்கரேஜ் பண்ணி நிறைய எனக்கு தெரிஞ்ச நிறைய நடிகர்களுக்கு வந்து அவங்கள முன்னு கொண்டு வரதுக்கு காரணமா ராதிகா இருந்திருக்காங்கன்னு நான் சொல்லுவேன்.
அதை யாரோ சதி பண்ணி அவங்களை சிக்க வச்சிருக்காங்க. வீட்டுல இருக்கிற துப்பாக்கி திருடிட்டு போயிருக்காங்க.
வீட்டுல இருக்கிற துப்பாக்கி யாருங்க திருடிட்டு போக முடியும்? அப்படி என்ன வீட்டுல ஆளுங்களே இல்லாம இருந்தாங்களா?
இந்த பார் செல்வி, போலீஸ் ஸ்டேஷன்ல துப்பாக்கி காணாம போது வீட்டுல காணாம போறது பெரிய விஷயமா?
பாருக்கா, 100 கோடி ரூபாய் சொத்துக்காக அவங்களுக்கு பேசிட்டு
இருக்க. 100 கோடி அப்படி சொன்னா பல்ல பேத்துறடா. 100 கோடி 100 கோடிங்கடா, குடுத்துறடா, திருப்பி குடுத்துறேன். ஆனா உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன். எங்க அத்தை ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வரட்டும், அவங்ககிட்ட குடுத்துறேன்.